நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கத்லின் ஃபோபிக். இவ்வாரம் முழுவதும் ஆஸ்திரேலிய ஊடகங்கள் மட்டுமல்லாமல் உலக ஊடகங்களின் கவனத்தையும் ஈர்த்த பெயர். ஆஸ்திரேலியாவின் மிக மோசமான சீரியல் கில்லர் என்று விமர்சிக்கப்பட்ட பெண் விஞ்ஞானத்தின் உதவியால் சிறையிலிருந்து விடுதலையான கதை இது. கத்லின் ஃபோபிக் பிறந்து 18 மாதங்களிலேயே தனது தாயாரை இழந்துவிட்டார். சாதாரணமாக இழக்கவில்லை. கத்லினின் சொந்த தந்தையால் 24 தடவைகள் கத்தியால் குத்தப்பட்டதில் தாயார் மரணமடைந்தார். தந்தை சிறைக்கு சென்றுவிட ஃபஸ்ட் கேர் எனப்படும் பராமரிப்பிலும் சிறுவர் இல்லங்களிலும் வாழ்ந்த கத்லின் ஃபோபிக் 1987 ஆண்டு தனது 20வது வயதில் கிரெய்க் கிப்சன் ஃபோபிக் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையின் அடையாளமாக மூத்த குழந்தை கேலப் கிப்சன் ஃபோபிக் 1989 ஆண்டு பிப்ரவரி 1 திகதி பிறந்தான். ஆனால் 19 நாட்கள் கழித்து தூக்கத்திலேயே அக்குழந்தை இறந்துவிட்டது. இதையடுத்து 2வது குழந்தை பேட்ரிக் அலன் ஃபோபிக் ஜூன் 3, 1990 அன்று பிறந்தது. அக்குழந்தையும் 4 மாதங்களில் இறந்துவிட்டது. 3வதாக 14 அக்டோபர் 1992 பெண் குழந்தை சாரா கத்லின் பிறந்தாள். அக்குழந்தையும் 10 மாதங்களில் இறந்தது. 4வது குழந்தை லோரா எலிசபெத் பிறந்து 1 வயதை கடந்த பின்னர் இத்தம்பதிக்கு ஒரு நம்பிக்கை உதித்தது. தம்மை பிடித்த சாபம் நீங்கிவிட்டது, தமது குழந்தை 1 வயதை கடந்துவிட்டது என்பதாக நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆனாலும் அந்த நிம்மதி மேலும் 6 மாதங்கள்தான் நீடித்தது. லோரா எலிசபெத் 1999 ஆண்டு பிப்ரவரி 27 அன்று 18வது மாதத்தில் மரணமடைந்தாள். கேலப், பேட்ரிக், சாரா ஆகிய 3 குழந்தைகளின் மரணங்களும் சடன் இன்ஃபன்ட் டெத் சின்ரோம் என்ற வகைக்குள் சேர்க்கப்பட்டாலும் 4வது குழந்தை லோராவின் மரணத்திற்கான மருத்துவ காரணத்தை சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போதுதான் கத்லின் ஃபோபிக் மீது அவரது கணவனுக்கு சந்தேகம் தோன்றியது. கத்லின் தான் தனது குழந்தைகளை கொன்றுவிட்டார் என கணவன் கிரெய்க் கிப்சன் ஃபோபிக் குற்றம் சாட்டினார். இதை அடிப்படையாக வைத்து விசாரணைகள் ஆரம்பமாகின. 1989 மற்றும் 1999 இடைப்பட்ட 10 வருட காலத்தில் தனது 4 குழந்தைகளையும் கத்லின் தான் கொலை செய்தார் என்ற கோணத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது சந்தர்ப்ப சாட்சியங்கள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்பட்டன. குறிப்பாக 4 குழந்தைகளை வளர்ப்பதில் கத்லின் எதிர்கொண்ட சிரமங்கள் குறித்து அவர் டயரியில் எழுதி வைத்திருந்த குறிப்புகள் சாட்சியமாக எடுத்துக் கொள்ளப்பட்டன. 4 குழந்தைகளையும் கத்லின் தான் மூச்சு திணற வைத்து கொலை செய்ததாகவும் இக்குழந்தைகள் உயிரிழந்ததற்கு வேறு எந்த காரணமும் இருந்ததாக தெரியவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டது. ஒரே குடும்பத்தில் 2 வயதுக்கு குறைவான 4 குழந்தைகள் இயற்கையாக மரணிக்க வாய்ப்புகள் இருக்க முடியாது என்பதான கோட்பாடுகளையும் முன்னிறுத்தி வாதிடப்பட்டது. இப்படியாக தொடர்ந்த வழக்கில் ஆஸ்திரேலியாவின் மோசமான பெண் சீரியல் கொலையாளி என்ற முத்திரை குத்தப்பட்ட கத்லின் 21 மே 2003 அன்று நியூ சவுத்வேல்ஸின் உச்சநீதிமன்றத்தின் நடுவர் மன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். இதன் அடிப்படையில் கத்லினுக்கு ஆக குறைந்தது 30 ஆண்டுகள் பரோலில் வெளியே வர முடியாதவாறு 40 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இத்தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்பட்டதை அடுத்து இவரது தண்டனை காலம் ஆக குறைந்தது 25 ஆண்டுகள் பரோலில் வெளியே வர முடியாதவாறு 30 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. ஆனால் கத்லின் ஃபோபிக் தான் ஒரு நிரபராதி என்பதாக தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்த அதே நேரம் அவரது நெருங்கிய நண்பர்கள் குழுவும் கத்லினுக்கு ஆதரவாக அவரை கொலைகளை செய்திருக்க மாட்டார் என பிரச்சாரம் செய்ததுடன் மேலதிக விசாரணைகளை கோரி கையெழுத்து வேட்டைகளையும் நடத்தி வந்தனர். இதன் பலனாக கத்லின் ஃபோபிக்கின் தண்டனைகள் மீதான விசாரணைகள் அறிவிக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அரிதான மரபணு மாற்றங்கள் அல்லது பிறக்கும்போது காணப்பட்ட அசாதாரண உடல்நலக்குறைவே மரணங்களுக்கு காரணம் என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. மரபணுக்களில் ஏற்படும் ஒரு சில மாற்றங்களின் காரணமாக குழந்தைகள் நால்வரும் இறந்திருக்கலாம் என்பது அறிவியல் ஆய்விலிருந்து புரிந்து கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வு முடிவுகளை விசாரித்த ஓய்வு பெற்ற நீதிபதி டாம் பாத்தர்ஸ்ட் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் கத்லின் ஃபோபிக் குற்றவாளிதான் என உறுதிப்படுத்துவதில் சில சந்தேகங்கள் இருப்பதாக கூறினார். கத்லின் மீதான ஒவ்வொரு குற்றச்சாட்டிலும் அவர்தான் குற்றவாளி என முடிவெடுக்க முடியாது என்றும் அவர் அறிவித்தார். இதன் விளைவாக கத்லின் ஃபோபிக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு அளிப்பதாக அறிவித்த நியூ சவுத் வேல்ஸ் அட்டர்னி ஜெனரல் டெல்லி சிறையிலிருந்து அவரை உடனடியாக விடுவிக்குமாறு கடந்த ஜூன் 5 தேதி திங்கட்கிழமை உத்தரவிட்டார்.
Considering Mr. Bathurst's conclusion that he is firmly of the view that there is reasonable doubt as to Ms. Fobig's guilt, I consider that his reasons establish exceptional circumstances of the kind that weigh heavily in favour of the grant of a free pardon. And that in the interest of justice, Ms. Fobig should be released from custody as soon as possible. And so I recommended that the governor should exercise the royal prerogative of mercy and grant Ms. Fobig an unconditional pardon. The governor agreed. Ms. Fobig has now been pardoned.
2 சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலையான பின்னர் முதல் முறையாக கருத்து தெரிவித்த கேத்லின் ஃபோபிக் தனது விடுதலையை விஞ்ஞானம் மற்றும் உண்மைக்கான வெற்றி என பெயரிட்டார். தன்னுடைய விடுதலைக்காக பாடுபட்ட அனைவருக்கும் அவர் நன்றிகளையும் கூறினார்.
ஹலோ, திஸ் கேத்லின். I'm extremely humbled and extremely grateful for being pardoned and released from prison. My eternal gratitude goes to my friends and family, especially Tracy and all of her family, and I would not have survived this whole ordeal without them. Today is a victory for science and especially truth. And for the last 20 years I have been in prison, I have forever and will always think of my children, grieve for my children, and have missed them and loved them terribly. Thank you.
கத்லினின் விடுதலைக்காக போராடிய அவரது நீண்டகால தோழியான ட்ரேசி சாப்மேன் இவ்வழக்கிலிருந்து ஆஸ்திரேலிய சட்டத்துறை கற்க வேண்டிய கணிசமான பாடங்கள் இருப்பதாக கூறினார்.
There's a lot of things that could have been done better with this case, so we'd like to see a significant amount of reform in the system, a lot more empathy in the space. I keep saying that, but it's true.
அதே நேரம் ஆஸ்திரேலிய சட்ட அமைப்பு ஒவ்வொரு வகையிலும் கத்லினை தோல்வி அடைய செய்தது என்று சாடிய கத்லின் ஃபோபிக்கின் வழக்கறிஞர் ரெய்னி ரேஜோ, கத்லின் தனது குழந்தைகளை இழந்தது மட்டுமல்லாமல் அறிவியல் பூர்வமாக பார்த்தால் செய்யாத கொலைகளுக்காக உயர் பாதுகாப்புடன் கூடிய சிறைச்சாலைக்குள் 20 அவர் பரிதவித்துக் கொண்டிருந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டார்.
Instead of trying to understand why her children died, potentially through an inquest, which was said should have happened all the way back in 2001, we threw her in jail, locked her up, called her Australia's worst female serial killer, put her in solitary. So, I mean, how would any of you feel to have that happen to you? It's unimaginable.
இதேவாறிருக்க கத்லின் ஃபோபிக்கின் வழக்கை அடுத்து சட்டம் என்பது முழுக்க அறிவியலின் பார்வையில் உருவாக்கப்பட வேண்டுமென ஆஸ்திரேலிய அறிவியல் கழகம் வலியுறுத்தியுள்ளது. அதே நேரம் கத்லின் ஃபோபிக் மீது விதிக்கப்பட்ட தண்டனை தவறானது என நிரூபிக்கப்பட்டால் அரசிடமிருந்து இழப்பீடாக அவர் பல கோடி ரூபாய் பணம் கோர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.